بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில் அன்புடனுமாகிய இல்லாமல் அல்லாஹின் திருநாம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய அல்லாஹினுடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் வார வாரம் நடைபெறக்கூடிய எங்கள் இந்த மார்க்க விளக்க வகுப்பில் கடந்த சில வாரங்களாக நாங்கள் திருமணம் தொடர்பான சட்டங்களை பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே கடைசியாக தலாக் தொடர்பான சில சட்டத்திட்டங்களையும் அதனோடு தொடர்பான நமது சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்களையும் நாங்கள் என்ன செய்தோம், கடந்த வகுப்பிலே பார்த்தோம். இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம் அல்லாதவர்களை திருமணம் செய்தல், முஸ்லீம் அல்லாதவர்களை திருமணம் செய்தல் என்ற இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஏன்னு சொன்னால் நாங்கள் வாழக்கூடிய நாட்டை பொறுத்தவரையில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களோடு நாங்கள் என்ன செய்யணும், பின்னி பிணைந்து வாழ்கின்றோம். இப்படிப்பட்டவர்களோடு வாழும் பொழுது அவர்களில் ஒருவரை திருமணம் செய்ய வேண்டும் நிர்பந்தம் ஏற்பட்டால், அல்லது முஸ்லீமாக முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அவர்களில் ஒருவர் ஏற்றுக்கொண்டால், இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய நிக்காக செல்லுமா செல்லாதா, இது தொடர்பான இந்த சட்ட திட்டங்களை நாங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். இதில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் எனும்பொழுது இஸ்லாம் இரண்டு வகையாக பிரித்து பார்க்கின்றது. முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத பொதுவான காபிர்கள் என்று சொல்லி ஒரு பிரிவினரும், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி யூத நசாராக்கள், அதாவது அல்லாவுடைய வேதம் கொடுக்கப்பட்ட இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்களாகிய அந்த யூத நசாராக்கள், யூத கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களையும் இஸ்லாம் என்ன செய்கின்ற, இவங்க ரெண்டு பேருக்குமான சட்டத்திட்டங்களை எங்களுக்கு வேறாக பிரித்து சொல்வதை நாங்கள் பார்க்கணும். அது தொடர்பான விஷயங்களைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பாடத்தில் வந்து பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த யூத கிறிஸ்தவர்கள் அல்லாத ஏனைய நிராகரிப்பு கொள்கையுடைய பெண்ணை வந்து மனம் முடிப்பது என்பது, திருமணம் முடிப்பது என்பது ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. யூத கிறிஸ்தவ பெண்ணை வந்து முடிக்கலாம், முடிக்கலாம் என்று சொன்னால் எல்லா யூத கிறிஸ்தவன் பெண்ணை முடிக்கலாம் என்பது அல்ல. அது தொடர்பான பின்னால் பார்ப்போம். யூத கிறிஸ்தவ பெண்ணுக்கு மாத்திரம்தான் இஸ்லாம் அனுமதி அளித்து, அது அல்லாத ஏனைய எந்த மதத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் கூட அந்த பெண்ணை வந்து என்ன செய்ய முடியாது, காஃபிராக இருந்தால், முஸ்லீம் அல்லாதவளாக இருந்தால் அவளை வந்து திருமணம் முடிக்க முடியாது என்பதை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது எங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன் நாங்கள் பார்க்கணும். மேலும் வந்து ஒரு முஸ்லீம் பெண் வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு ஆணை திருமணம் முடிக்க முடியாது, அது யாராக இருந்தாலும் யூத கிறிஸ்தவனாக இருந்தாலும் முடிக்க முடியாது. இப்போ ஒரு முஸ்லீம் ஆண் வந்து யூத கிறிஸ்தவ பெண்ணை முடிக்கலாம், எப்படிப்பட்ட பெண், நல்ல பெண்ணாக இருக்க வேண்டும், கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும், இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் இஸ்லாம் சொல்லுகின்றது. சிலை வணக்கம் இல்லாதலாக இருக்க வேண்டும், இந்த மாதிரிலாம் சொல்லுகின்றது. ஆனால் பெண்ணை பொறுத்தவரை முஸ்லீமான பெண் வந்து ஒரு யூத கிறிஸ்தவ ஆணை திருமணம் முடிக்க முடியாது, அவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் கூட அவன் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. அது யாராக எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் கூட முஸ்லீம் அல்லாத எந்த ஒரு ஆணையும் முஸ்லீம் பெண் முடிக்க முடியாது. முஸ்லீமான ஆண்கள் யூத கிறிஸ்தவ பெண்களை தவிர்த்து ஏனைய பெண்களை திருமணம் முடிக்க முடியும், ஏனைய மாற்று மத பெண்களை திருமணம் முடிக்க முடியாது என்ற அடிப்படையை இஸ்லாமங்கள் என்ன செய்கின்றது சொல்லித் தருகின்றது. ஒரு பெண் வந்து தனது கணவனுக்கு முன்பே, அதாவது என்ன, ஒரு கணவனுக்கு தனது கணவனுக்கு முன்னாலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தன்னை என்ன செய்ய முடியாது. இப்போ ரெண்டு பேரும் வேறொரு மதத்தில் வாழ்கிறாங்க, வேறொரு மதத்திலிருந்து ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யுது, இஸ்லாத்தினுடைய தூது கிடைக்குது, இஸ்லாத்தினுடைய போதனைகளை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்படி கிடைத்து அந்த பெண் என்ன செய்கிறா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றா, அவ கணவனை ஏற்றுக்கொள்ளலை, அப்போ அவன் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் அவள் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி அவள் வந்து என்ன செய்ய முடியாது, அந்த கணவனுக்கு வந்து தன்னிடம் வந்து சுகம் அனுபவிப்பதற்கு வந்து அனுமதி அளிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவனுடைய திருமணம் வந்து செல்லாது. அவள் முடிந்த வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அவளை அந்த கணவனும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அந்த முயற்சிகளை செய்து அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்க அதே அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம், அந்த பழைய ஒப்பந்தத்தின் பிரகாரம் அவன் கணவனையாக வாழலாம். ஆனால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் அவனை விட்டும் அந்த பெண் என்ன செய்ய வேண்டும், விலக வேண்டும். அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்ய முடியாது, ஒன்றாக வாழ முடியாது என்பதை வந்து இஸ்லாமியர்களுக்கு சொல்லித்தார். இது தொடர்பான சில சட்டத்திட்டங்களை இங்கே என்ன செய்கிறார்கள், பிரித்து பிரித்து ஒவ்வொரு விஷயமாக நமது சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய, எங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி இல்லாவிட்டாலும் கூட எப்பொழுதாவது எமது சமுதாயத்தில் ஆங்காங்கே நிகழக்கூடிய சம்பவங்களின் போது எங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில சட்டத்திட்டங்களை இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, பட்டியலிட்டுகிறாங்க. அதில் முதலாவது என்னென்னு சொன்னால், காஃபிரான கணவன் மனைவி இருவரும் இஸ்லாத்தை தழுவிவிட்டால் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை தழுவுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலவரம், இந்த மாதிரி நடக்கிறாங்க, பார்க்குறோம் சமுதாயத்தில் நிறைய நடக்குது. காஃபிரான வாங்கிக்கிறாங்க, குடும்பமாக என்ன செய்யலாம், முழு குடும்பமும் இஸ்லாத்தை தழுவுறாங்க, கணவன் மனைவியும் பிள்ளைகளோட சேர்த்தோ இல்லையோ இப்படியோ எல்லாரும் இந்த இஸ்லாத்தை தழுவுறாங்க. அப்படி தழுவினால் அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், பழைய திருமணத்திலேயே அவங்க என்ன செய்யலாம், நீடிக்கலாம். எப்போதெனில் அத்திருமணம் வந்து மார்க்க ரீதியாக தடைகள் இல்லாத போது, அந்த திருமணம் வந்து மார்க்க இஸ்லாம் சொன்ன மார்க்க ரீதியான தடைகள் அங்கே இருக்கக்கூடாது. அப்படி தடைகள் இல்லாம அவங்க வந்து திருமணம் முடிச்சிருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களோட பழைய திருமணத்தின் அடிப்படையிலேயே அவங்க வாழலாம். அவங்க திருப்பி புதுசா ஒரு திருமண ஒப்பந்தம் ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா எந்த மாதிரியான தடை, இஸ்லாம் சொல்லக்கூடிய தடை என்ன? இஸ்லாம் வந்து இஸ்லாத்துல வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதன் ஒரு ஆண் வந்து தன்னுடைய அக்காவுடைய மகளை வந்து திருமணம் முடிக்க முடியாது. அக்காவுடைய மகள் யார்? தனக்கு அக்காவுடைய மகள், தன்னுடைய மருமகள், அந்த பிள்ளையை வந்து திருமணம் முடிக்க முடியும். ஆனா இந்துக்களோ இணைய மதத்தில் முடிப்பாங்க, முடிப்பாங்களா இல்லையா, முறமாமன்னு சொல்லி முடிப்பாங்க. அப்ப அப்படி முடிச்சிருந்தா அந்த கல்யாணம் செல்லாது. இப்ப ரெண்டு பேரும் இஸ்லாத்து வந்தாலும் கூட அவங்க செல்லாது அவங்களோட திருமணம். ஏன்னா இஸ்லாம் வந்து இந்த இந்த உறவு முறையை வந்து தடுக்குது. இவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிக்க முடியாதுன்னு சொல்லுது இஸ்லாம் வந்து. அப்ப இப்படி இந்த மாதிரியான அமைப்புல திருமணம் நடந்திருந்தால், அல்லது வந்து இந்த இன்னும் ஏதாவது வேற இந்த மாதிரி திருமணத்துக்கு முன்னால் உள்ள சட்டத்திட்டங்களோ, அல்லது இப்படியான உறவு முறையில, அல்லது பால் குடி உறவின் மூலமாக இந்த மாதிரியான ஏதோ ஒரு வகையில வந்து அவனுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பெண்ணை அவன் திருமணம் முடித்திருந்தால், அந்த பெண்ணோடு என்ன செய்ய முடியாது, அவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்தாலும் கூட அவங்களை தொடர்ந்தும் அந்த திருமணத்தை ஒப்பந்தத்தை வந்து நீடிக்க முடியாது. அவங்க பிரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இஸ்லாத்துல வந்து அது பிழை. இப்போ ஒரு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இப்படி பார்ப்போம், ஒரு ரெண்டு முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க அடிப்படையிலே முஸ்லீம்கள், அவங்க வந்து திருமணம் முடிச்சது இப்படி தெரியாதனமாக முடிச்சுட்டாங்க, பால் குடியுறவின் மூலமாகவோ அல்லது இப்படி சொந்தத்திலேயோ இப்படியோ தெரியாம முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எப்ப தெரிய வருதோ அவங்க திருமணம் என்ன செய்யும், அது வந்து பிரியும், திருமணம் வந்து கேன்சல் ஆகும். அது வந்து எப்ப தெரிய வந்ததோ அப்ப அவங்களுக்கு என்ன செய்யப்படும், இது வந்து இஸ்லாம் மார்க்கத்தில் செல்லாத ஒரு திருமணம். இவங்க ஏதோ தெரியாதனமா முடிச்சிருந்தாலும் கூட அதுக்கு அல்லாஹ்வுத்தால மன்னிக்கணும், ஆனா அவங்களுக்கு பிரிச்சு வைக்கணும் அப்படின்றது வந்து இஸ்லாம் சொல்கிறது. அதே போன்றுதான் காபிராக இருந்தாலும் கூட, ரெண்டு பேரும் காபிர் ஆகிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது எந்த ஒரு தடையும், அவங்க ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால வந்து திருமண ரீதியாக எந்த ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய தடைகள் எதுவுமே இல்லைன்னு சொன்னா அவங்க திருமணம் ஒப்பந்தம் என்ன செய்யலாம், நீடிக்கலாம். அப்படி தடைகள் இந்த மாதிரி நாங்கள் சொன்ன ஏதாவது தடைகள் இருக்கும்னு சொன்னால் அந்த திருமணம் என்ன செய்யும், அது வந்து நிராகரிக்க, அந்த திருமணம் வந்து என்ன செய்யப்படும், அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது வந்து முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து வேதக்கார ஒரு பெண்மணி இருக்கிறாள், அந்த பெண்மணியுடைய கணவன், ரெண்டு பேரும் என்ன கிறிஸ்தவர்களோ யூதர்களோ இருக்கிறாங்க, திருமணம் முடிச்சு ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அந்த பெண்மணியுடைய கணவன் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்களோட திருமணம் செல்லுமான்னு கேட்டால் திருமணம் செல்லும். ஏன்னா முஸ்லீமா இருக்கிறவனே போய் வேதக்கார பெண்ணை கல்யாணம் முடிக்கலாமா இல்லையா, கல்யாணம் முடிக்கலாம். அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க கிறிஸ்தவங்களாக ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, கணவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, கணவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த பெண்மணிக்கு அந்த கணவனோட வாழலாம். ஏன்னா ஒரு முஸ்லீம் வந்து கிறிஸ்தவ பெண்ணோடு வாழலாம். அப்ப அந்த அடிப்படையில வந்து அவங்க ரெண்டு பேரும் வாழலாம். ஆனால் இதே நிலைமையில மறுபக்கம் நடந்தது வைங்க, உதாரணத்துக்கு வந்து யூத கிறிஸ்தவர் ரெண்டு பேர் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில வந்து ஒரு பெண்மணி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றான், பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற, கணவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அப்ப கிறிஸ்தவரோட அவருக்கு வாழலாமா, அந்த பெண்மணிக்கு முஸ்லீம் பெண்மணிக்கு வாழலாமா, வாழ முடியாது. அந்த முஸ்லீம் பெண்மணிக்கு அவன் முஸ்லீம் ஆனது பிறகு கிறிஸ்தவனுடைய யூதனுடைய வாழ முடியாது, அவன் முஸ்லீமோட தான் வாழ, திருமணம் வந்து செல்லாது. ஆனால் அவர் ஆண் அந்த அவனுடைய ஆண் அந்த கணவன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்ன்னு சொன்னால் அந்த பெண்மணி என்ன செய்யலாம், அவ வந்து வேதக்கார பெண்ணாக இருந்த நிலைமையிலேயே அவரோடு வாழலாம். இதை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, இதை அனுமதித்திருக்கின்றது. அதே போன்று இது தொடர்பான பின்னாடி நாங்கள் பார்ப்போம், இதில் உள்ள சில சில அதாவது அதாவது விளைவுகள், சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள், இதனால் ஏற்படக்கூடிய பாரதூரங்கள், அதையெல்லாம் நாங்கள் இன்ஷால்ல பார்ப்போம். இதனுடைய முதலாவது என்ன செய்வோம், நாங்கள் வந்து இந்த முக்கியமான சில சட்டநிலைகளை பார்த்துருப்போம். அடுத்ததாக வந்து வேதக்காரர்கள் அல்லாத கணவன் மனைவி இருவரில் ஒருவர் வந்து உடலுறவுக்கு முன் வந்து இஸ்லாத்தை தழுவி விட்டால் அவர்கள் நிக்காக என்ன செய்யும், முறிந்துவிடும். அதாவது வந்து வேதக்காரர் அல்லாத கணவன் மனைவி என்ன செய்யறாங்க, ரெண்டு பேர் இருக்கிறாங்க, சாதாரண கணவன் மனைவி வைக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து உடலுறவுக்கு முன்னாலே என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் அவங்கள என்ன செஞ்சிடும், நிக்காக வந்து முடிஞ்சிடும். அதே நேரம் வந்து வேதக்காரராக இருந்தாலும் சரி மற்றவராக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவருடைய அல்லாதவருடைய மனைவி வந்து உடலுறவுக்கு முன் வந்து முஸ்லீம் ஆகிவிட்டால் திருமணம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். முஸ்லீம் அல்லாதவருடைய மனைவி வந்து உடலுறவுக்கு முன்னால திருமணமான திருமணம் முடிஞ்சிடும், அதுல இந்த சந்தேகம் கிடையாது, அது முடிஞ்சிடும். ஆனாலும் வந்து முஸ்லீம் பெண்களுக்கு வந்து என்ன சொன்னால் முஸ்லீம் பெண்களுக்கு வந்து காஃபிர் வந்து ஹலாலாக மாட்டார், காஃபிரோடு வாழ முடியாது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறாங்க, திருமணம் முடிச்ச உடனே வந்து அந்த பெண்ணுடைய கணவன் அந்த பெண் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்குறா, அந்த பெண் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டா அவன் என்ன செய்ய முடியாது, நாங்க மேல சொன்னதுல அடுத்த பக்கம் அதாவது ஒரு ஒரு யூத கிறிஸ்தவனா இருக்கிறாங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி இருக்கிறாங்க, இருந்துட்டு கணவன் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டான்னு சொன்னா அந்த மனைவியோட வாழலாம், அந்த மனைவி இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளணும் அவசியம் கிடையாது. ஆனால் இங்க வந்து பொதுவாக யாராக இருந்தாலும் யூத கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி ஏனைய காபிர்களா இருந்தாலும் சரி மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அந்த கணவனோட வாழ முடியாது, அந்த கணவன் வந்து காஃபிர், அது யூத கிறிஸ்தவனா இருந்தாலும் கூட அவனோட என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அது வந்து அவனுக்கு என்ன செய்ய, அந்த பெண்ணுக்கு வந்து அந்த கணவன் வந்து ஹலாலாக மாட்டான் என்பதை வந்து நாங்கள் நினைக்கிறோம். அடுத்ததாக வந்து காஃபிருடைய மனைவி வந்து உடலுறவுக்கு பின் முஸ்லீம் ஆகிவிட்டால் இதான் முடியும் வரைக்கும் என்ன செய்யணும், அப்ப இது உடலுறவுக்கு முன்னும் பின்னும் உள்ள வித்தியாசம் இதுதான். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னேன் உடலுறவுக்கு முன்னாலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய நிக்காக வந்து கேன்சல் ஆயிரும். குடர் அந்த இதெல்லாம் தேவையில்ல, ஏன்னா இதாவெல்லாம் தேவையில்ல. ஆனால் வந்து காஃபிரான அவருடைய மனைவி வந்து காஃபிருடைய மனைவி வந்து உடலுறவுக்கு பின் வந்து முஸ்லீம் ஆகிவிட்டாள். அவரோட சேர்ந்து வாழ்ந்தாச்சு. வாழ்ந்ததுக்கு பின்னால் என்ன செய்யறா அந்த பெண் வந்து என்ன செய்யறா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றான்னு சொன்னால் அவள் வந்து என்ன செய்யணும், இத்தாவுடைய காலம் முடியும் வரைக்கும் அவருடைய அந்த அந்த அவளுடைய விஷயத்தில் வந்து என்ன செய்யணும், இந்த காஃபிர் வந்து இந்த அந்த அந்த விஷயம் வந்து என்ன செய்ய நிறுத்தி வைக்கப்படும் இதா முடியும். ஏன்னா இவ வந்து முஸ்லீம் ஆகிட்டான். இப்போ முஸ்லீம் ஆகினா இவக்கு வந்து இதா வந்து கட்டாயம், இதா வந்து கட்டாயம் மீந்த ஆகணும். முஸ்லீம் முஸ்லீமுக்குரிய சட்டத்தில் இதா ஆகிது. அப்போ அது வரைக்கும் அவன் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு இதா முடிந்த பின்பும் அவன் இஸ்லாத்தை தழுவி விட்டால் திருமணம் இதா முடிஞ்சதுக்கு பின்னால் இஸ்லாத்தை தழுவிட்டான்னு சொன்னால் யாரு இஸ்லாத்தை தழுவா விட்டால் தழுவிட்டா என்ன செஞ்சிடலாம் அவங்க வந்து சேர்ந்துடலாம், அவங்க சேர்ந்துடலாம் ஒரு புதிய உடன்படிக்கையின் மூலமாக சேர்ந்துடலாம். ஆனால் வந்து இதா காலம் முடிந்ததுக்கு பின்னால கூட அந்த மனிதன் வந்து இஸ்லாத்தை தழுவாவிட்டால் திருமணம் செஞ்சிடும், முறிஞ்சு போயிடும். அதே நேரம் வந்து பிறகு வந்து அவள் யாரை விரும்புகிறாளோ அவரை வந்து என்ன செய்யலாம் அந்த பெண் வந்து மணந்து கொள்ளலாம். அவள் விரும்பினால் இஸ்லாத்தை தழுவும் வரை அவனை காத்திருப்பது எதிர்பார்த்திருப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கின்றது. அவள் இப்ப என்ன சொல்றா வந்து நம்ம வாழ்ந்தா இவனோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி இதா முடிஞ்சதுக்கு பின்னாலே கூட அவன் என்ன செய்யறா காத்துக்கிறா, காத்திக்கிறேன் எதிர்பார்த்திக்கிறேன்னு சொல்றா. அப்ப எதிர்பார்த்திக்கிறேன்னு சொன்னா இருக்கலாம் அவள், ஆனா வந்து என்ன செய்ய முடியாது சேர்ந்து வாழ முடியாது. அவன் இஸ்லாத்தை ஏற்கும் வரைக்கும் எதிர்பார்க்கும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் என்ன செய்யலாம் அவனோட சேர்ந்து வாழலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனோட என்ன செய்ய முடியாது சேர்ந்து வாழ முடியாது. இந்த இடைக்காலத்துக்குள்ள வந்து அவளுக்கு அவனிடம் எந்த ஒரு உரிமையும் வந்து கோர முடியாது. இப்ப இவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால வந்து இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாச்சு, உடலுறவுக்கு பின்னால இதாவும் இருந்தாச்சு, அவன் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் வெயிட் பண்றான், சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவனோட சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறான் இந்த முஸ்லீம் பெண்மணி. அப்போ அப்படி யோசிச்சான்னு சொன்னாலும் கூட இவன் எதிர்பார்த்திருப்பது தவறு கிடையாது, ஆனால் அவன்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க முடியாது. யார்கிட்ட அவன் வந்து நம்மளுக்கு செலவுக்கு தரணும், நம்மளுக்கு வீடு தரணும், நம்மளுக்கு உறைவிடம் தரணும், சாப்பிடு தரணும், அதெல்லாம் என்ன செய்ய முடியாது எதிர்பார்க்க முடியாது. என்ன சொன்னால் இவங்க சட்டப்படி வந்து என்ன இவங்களோட திருமணம் வந்து செல்லாது. ஆனால் அவன் எதிர்பார்த்திக்கிறன்றது அதை அவன் பொறுத்தது, அது பிரச்சனை கிடையாது. அதே நேரம் வந்து அவன் முஸ்லீம் ஆகிவிட்டால் திருமணத்தை வந்து புதுப்பிக்காமலேயே அவன் வந்து என்ன செய்யலாம் அவளுக்கு கணவனாகி விடுகின்றான். ஆனால் இப்போ இந்த பெண்மணி என்ன செய்யறா இன்னொரு திருமணம் முடிக்கல, அந்த அந்த கணவனையே எதிர்பார்த்திக்கிறா. அவன் வந்து இஸ்லாம் முஸ்லீம் ஆகணும்னு சொல்லி அவன் முஸ்லீம் ஆகிட்டான்னு சொன்னால் என்ன செய்யலாம் அவங்க வந்து திரும்பி சேர்ந்துக்கலாம் என்பதை வந்து சொல்லி இஸ்லாம் சொல்லிக்காட்டு. அதே நேரம் வந்து அவள் அவனை பல ஆண்டுகள் எதிர்பார்த்தாலும் சரி, இந்த காலப்பதி எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட காலப்பதி சொல்லலை, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவ்வளோதான் எதிர்பார்க்கலாம், அதுக்கு பிறகு வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லலை. அவள் எவ்வளோ நாள்னாலும் எதிர்பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறேன்னு சொன்னால் சாதாரணமாக முஸ்லீம் முஸ்லிம் சமுதாயத்தில் வந்து சில பெண்கள் வந்து என்ன செய்வாங்க நீண்ட நாட்கள் திருமணம் முடிக்காம இருப்பாங்க. எதுக்குன்னு சொன்னால் அவ எதிர்பார்த்த ஒருத்தன் வந்து திருமணம் முடிக்கணும்னு இருக்காங்க. அல்லது சில ஆண்கள் வந்து என்ன செய்வாங்க எவ்வளவுதான் வீட்டில் கல்யாணம் பேசினா இல்லை பிறகு பார்க்கலாம் பிறகு பார்க்கலாம் பிறகு பார்க்கலாம் என்னென்னா அவர் பார்த்து வச்சுப்பார் ஒன்று, அப்போ அதுக்காக வேண்டிய அவர் வெயிட் பண்ணிப்பார். அப்போ அதை மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் வந்து ஒரு ஒரு இந்த பெண் வந்து என்ன செய்யலாம் அவர் வந்து வெயிட் பண்ணலாம், அவர் வெயிட் பண்ணலாம் என்ன அவரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அவரோட வாழ்றதுக்கு வெயிட் பண்ணலாம். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் வந்து அவரோட என்ன செய்ய முடியாது வாழ முடியாது. ஆனால் எத்தனை வருஷங்கள் போனாலும் பரவாயில்ல, வேதம் கொடுக்கப்பட்ட பெண் அல்லாதவளுடைய கணவன் வந்து முஸ்லீம் ஆனாலும் இதே சட்டம் தான். வேதம் கொடுக்கப்பட்ட பெண்ணுடைய கணவன் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்ணுடைய கணவன் வந்து முஸ்லீம் ஆனாலும் என்ன வேதம் கொடுக்கப்பட்ட பெண் அல்லாதவள் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்ணுடைய கணவன் முஸ்லீமான பிரச்சனையே கிடையாது, வேதம் கொடுக்கப்பட்ட பெண்ணோட வந்து முஸ்லீமுக்கு வாழலாம். ஆனால் வேதம் கொடுக்கப்படாத வேதம் கொடுக்கப்பட்ட பெண் அல்லாதவளுடைய கணவன் வந்து முஸ்லீமானால் இந்த சட்டம் தான். அது வந்து யூதனா இந்த அது வந்து இந்துவாக இருக்கலாம் பௌத்தமாக இருக்கலாம் ஏனைய மதங்களாக இருக்கலாம் நிருப்புணங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த பெண் வந்து என்ன செய்யலாம் அந்த இத்தா காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடியும் கூட என்ன செய்யலாம் எதிர்பார்த்திருக்கலாம். அந்த கணவன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவனோட வாழலாம் சேர்ந்து, அவன் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் வந்து அவனோட என்ன செய்ய முடியாது வாழ முடியாது. ஆனால் இந்த காலப்பதி எதிர்பார்த்திருக்கக்கூடிய காலப்பதியில் எந்த ஒரு உறவும் வைக்க முடியாது, எந்த ஒரு உறவும் வைக்க முடியாது, அவனிடம் எந்த ஒரு உரிமையும் எதிர்பார்க்க முடியாது, அவன் எதை செய்யணும் எதை செய்யணும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடுத்ததாக ஆறாவது வந்து உடலுறவுக்கு முன்பே மனைவி வந்து இஸ்லாத்தை விட்டும் மாறிவிட்டால் இப்போ இது என்ன சொன்னால் இப்போ இஸ்லாத்துக்கு வாரது நான் மேலே சொன்னதெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடுறது காஃபிர் ஆகிறது இஸ்லாத்துக்கு வாரது இது வந்து என்னன்னு சொன்னால் இஸ்லாத்தில் இருந்துட்டு காஃபிர் ஆகிறது. உடலுறவுக்கு முன்னாலே வந்து மனைவி இஸ்லாத்தை விட்டு மாறிவிட்டால் திருமணம் என்ன செஞ்சிடும் முறிந்துவிடும். ஏன்னா காஃபிர் ஒருத்தரை வந்து காஃபிரோட வாழ்க்கை நடக்க முடியாது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு வந்து. அப்போ இவன் ரெண்டு பேரும் முஸ்லீமாக தான் கல்யாணம் முடிக்கிறாங்க, அந்த பெண் வந்து என்ன செய்யறா இஸ்லாமெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இஸ்லாத்திட்டு மதம் மாறுறான். அப்போ அந்த மாதிரி மதம் மாறிவிட்டேன்னு சொன்னால் அவனுடைய திருமணம் வந்து முறிந்துவிடும். அவளுக்கு மகரும் என்ன செய்யப்படாது கொடுக்கப்படாது, மகரும் கிடையாது. இதே போல் வந்து கணவன் இஸ்லாத்தை விட்டு மாறிவிட்டால் அதே நேரம் அதே என்ன செய்யும் திருமணம் முடியும். இப்போ ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சுக்கிறாங்க, கணவன் மாறுறார், கணவன் மாறினாலும் கூட திருமணம் முறிந்துவிடும்.
அவன் என்ன செய்யணும், பாதி மகரை வந்து கொடுக்க வேண்டும். அப்ப அவன் மாறின அவன்ற குற்றம், அப்ப அவன்ற குற்றம் என்ற காரணத்தினால வந்து அவன் என்ன செய்யணும், பாதி மகரை வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது. அவ்விருவரில் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒருவர் வந்து இஸ்லாத்தில் இணைந்து விட்டால் அவர்களிடையே தலாக் ஏற்படாமல் இருந்தால் முந்தைய திருமணத்தின் அடிப்படையில் என்ன செய்யலாம், அவர்களிடம் இருந்து கொள்ளலாம். இப்ப ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, போயிட்டு திருப்பி இஸ்லாத்துக்கு வராங்க என்று சொன்னால், திருப்பி இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் அவர்களிடையே தலாக் ஏற்படாவிட்டால் என்ன செய்யலாம், அவர்கள் வந்து முந்தைய திருமணத்தின் அடிப்படையில் வாழலாம். ஆனால் தலாக்கின் அடிப்படையில் அவர்கள் வந்து பிரிக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யும், புதிய ஒரு திருமண ஒப்பந்தத்தின் ஊடாகத்தான் அவர்கள் திருப்பி சேர வேண்டும் என்பதை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, சொல்லிக்காட்டுகின்றது. அப்ப காஃபிராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாலும் அதனுடைய சட்ட நிலைகளை நாங்கள் அறிஞ்சிக்கணும், அதே நேரத்தில் வந்து முஸ்லீமாக இருந்து காஃபிர் ஆனாலும் எந்த மாதிரி நடந்துக்கிறது, இந்த விஷயத்தில் இந்த திருமண விஷயத்தில் இஸ்லாமியங்களுக்கு எப்படி சொல்லுகின்றது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விலங்குள்ள கணையப்பட்டிருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களை, இது தொடர்பாக அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதாவுடைய ஐந்தாம் வசனத்தை சொல்லக்கூடிய ஒரு மிக அழகாக இதை சம்பந்தமாக சொல்லி காட்டுகின்றான். அதாவது வந்து சூரத்துல் மாயிதாவுடைய ஐந்தாம் வசனம் நல்லா சொல்லும்பொழுது, அல்யௌமு உஹில்ல லகுமுத் தய்யிபாத், இன்றைய தினம் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நல்லவைகளை வந்து உங்களுக்கு நான் ஹலாலாக்கி இருக்கின்றேன், ஆகமாக்கி இருக்கின்றேன். அதே நேரத்தில் வந்து வத்தாமுல்லதீன ஊத்துல் கித்தாப ஹில்லுன்லக்கும், நீங்கள் என்ன, நீங்கள் வந்து உங்களுடைய சாப்பாடும் அதே நேரம் ஊத்துல் கித்தாப் அந்த வேதக்காரர்களுடைய சாப்பாடு அவங்களுடைய சாப்பாட்டையும் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து நான் ஹலாலாக்கி இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, வல் முஹ்சனாத்து மினல் முஃமினாத், மூமின்களில் வந்து முஹ்சனாத், முஹ்சனாத்னு சொன்னால் கட்பொழுக்கத்தோடு ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய அந்த பெண்களை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு வந்து ஹலாலாக்கி இருக்கின்றேன். வல் முஹ்சனாத்து மினல்லதீன ஊத்துல் கித்தாப், அதே நேரம் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களிலே இருக்கக்கூடிய முஹ்சனாத், முஹ்சனாத்னு சொன்னால் கட்பொழுக்கத்தோடு நல்ல முறையில் எந்த ஒரு அதாவது வந்து மோசமான பழக்க வழக்கங்களும் இல்லாமல் அப்படியான ஒரு நல்ல நிலைமையில் வாழக்கூடிய அந்த பெண். எப்படி முஸ்லீம் சமுதாயத்தில் நாங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போகும்போது அந்த பெண்ணுடைய ஒழுக்கம் அவனுடைய மார்க்கப்பற்று இதெல்லாம் பார்க்க வேண்டுமோ, அதே போன்று கிறிஸ்தவ பெண்ணுடைய திருமணம் முடிக்கணும்னா எல்லா கிறிஸ்தவ பெண்ணையும் முடிக்கலாம்னு நினைச்சிடப்படாது, எல்லா கிறிஸ்தவ பெண்ணையும் யூத பெண்ணையும் முடிக்கலாம்னு நினைச்சிடப்படாது. அல்லாஹ்வுத்தால இங்கே முஹ்சனாத் என்ற வார்த்தையை பார்க்கின்றான். இந்த முஹ்சனாத்னு சொன்னால் இதுக்கு வந்து தஃப்சீர் விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவள் வந்து விபச்சாரம் செஞ்சிருக்க கூடாது, அவள் வந்து மோசமான நடத்தையுடையவளாக இருக்கக்கூடாது, அவள் வந்து ஆண்களோடு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கலந்து அந்த மாதிரி வாழ்ந்த ஒருவளாக இருக்கக்கூடாது. அப்படியான அதாவது முஸ்லீம் அல்லாத பெண்களாக இருந்தாலும் கூட கட்பொழுக்கத்தோடு வாழக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ யூத கிறிஸ்தவரை நாம் முடிக்கிறதாக நினைச்சால் அந்த மாதிரி கட்பொழுக்கத்தோடு வாழ்ந்த பெண்ணை தான் முடிக்க வேண்டும் என்பதை வந்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இங்கே வந்து சூரத்துல் மாயிதாவுடைய ஐந்தாம் வசனம் சொல்லி காட்டினான். அப்போ இதை வைத்து தான் என்ன செய்கிறார்கள் சொன்னால், முஸ்லீம் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து எங்களுக்கு இது தொடர்பான சட்டத்திட்டங்களை சொல்லித்தருகிறார்கள். அதாவது வந்து எப்படி நாங்கள் இதில் வந்து நடந்து கொள்ள வேண்டும், ஒரு காஃபிரான முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை முடிக்க நினைத்தால் வந்து இந்த மாதிரி யூத கிறிஸ்தவர்களில் வந்து இந்த மாதிரி கட்பொழுக்கத்தோடு வாழக்கூடியவர்களை முடிக்கலாம் என்று சொல்கிறாங்க. அதே நேரம் அதுக்கு மேலதிகமாக இன்னொரு சரித்தையும் வந்து உலமாக்கலங்கள் சொல்லித்தராங்க வந்து, அதாவது அந்த பெண் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், யூத கிறிஸ்தவர்களில் சிலை வணக்கம் இல்லாதவளா, யூத கிறிஸ்தவர் சிலை வணக்கம் இல்லாதவங்க இருக்கிறாங்க, பெந்த கோஸ்தின்னு சொல்லி ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க, அதே மாதிரி இன்னும் இருப்பாங்க சிலையே வணங்காதவங்க இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியானவங்களை தான் நாங்கள் என்ன செய்யணும், தெரிவு செய்யணும் அப்படி நாங்கள் முடிக்கிறதாக இருந்தால். ஆனால் இது இந்த மாதிரி முடிக்க போகிறதுக்கு முன்னால் வந்து உலமாக்களுடைய வழிமுறை எப்படி வழிகாட்டில் எப்படிக்குன்னு சொன்னால், நீங்கள் வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் சிறந்த பெண் ஒருத்தர் இருக்கும் பொழுது அந்த பெண்ணை விட்டு விட்டு ஏனைய மதத்தில் போய்ட்டு நீங்கள் சிறந்த பெண்ணை வந்து தேடுவது என்பது சிறந்த ஒரு காரியம் கிடையாது, அப்படி நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி போகக்கூடாது. முஸ்லீம் சமுதாயத்தில் அவங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு ஐரோப்பிய நாட்டில் போயிட்டு செட்டில் ஆகிறார், அவரால் நாட்டுக்கு வர முடியாது, நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஏதோ ஒன்று அப்படி வச்சுப்போம். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவருக்கு முஸ்லீம் பெண் தேட முடியாது, தேடி எல்லாம் இந்த முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவர் ஒரு யூத கிறிஸ்தவ பெண்ணை வந்து முடிக்கலாமான்னு கேட்டால் முடிக்கலாம். அப்போ முடிக்கும்போது சும்மா உள்ள ஒரு யூத கிறிஸ்தவ எப்படியோ சும்மா ஒன்றையும் பார்க்க தேவையில்லை, அப்படியே ஏதானா முடிச்சிடணும் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி முஹ்சனாத் என்று சொல்லி அல்லாஹ்வுத்தால சொல்லியிருக்கக்கூடிய அமைப்பில் வந்து கட்பொழுக்கத்தோடு நல்ல முறையில் வாழ்ந்த ஒரு பெண்ணை அது சம்மந்தமாக கொஞ்சம் என்ன செய்ய தேடி பார்க்குறது, கொஞ்சம் விசாரித்து பார்த்து தேடி பார்த்து சிறந்தவளாக இருந்தால் அவருடைய கொள்கையிலையும் வந்து அவள் என்ன சிலை வணக்கம் இல்லை, சிலை வணக்கம் இல்லாதவளாக இருப்பான்னு சொன்னால் அது மிகவும் ஏற்றமானது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், அவன் அப்படியான திருமணத்தையும் அவன் முடிக்கிறதுக்கு அவனுக்கு அனுமதி வழங்காவிட்டால் அவன் என்ன செய்யலாம், ஹராத்துக்கு போய் விழுறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கின்றது என்ற காரணத்தினால் வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது எங்களுக்கு இப்படி சொல்கின்றது. எனவே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நாங்க அதை யோசிக்கணுமே அல்லாமல், முஸ்லீம் பெண்ணே முடிக்கிறதுக்கு இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம யோசிக்கணுமே அல்லாமல், நம்ம ஊர்ல அவ்வளவு முஸ்லீம் பிள்ளைகளை வச்சுட்டு அவ்வளவு நிறைய பேருக்கு நீக்கத்தக்கன இஸ்லாத்துல எல்லாம் யூத கிறிஸ்தவ முடிக்கலாம் தானே சொல்லி என்ன செய்ய டக்குன்னு பக்கத்து ஊருக்கு போய்த்திட கூடாது. பக்கத்து ஊர்ல போய்த்து ஒரு யூத கிறிஸ்தவ நம்ம தெரிஞ்சவர்கிட்ட போய்த்து என்ன செய்யக்கூடாது, டக்குன்னு ஒரு யூத கிறிஸ்தவ பெண்ண யூதர்கள் இல்ல நம்மளோட யூதர்கள் பெருசா இல்ல கிறிஸ்தவங்க நம்மளோட வாழ்றாங்க, கிறிஸ்தவர்கள் நம்மளோட வாழ்றாங்க, அப்ப கிறிஸ்தவ பிள்ளைய நம்ம வைத்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது போயிடக்கூடாது என்பதை வந்து நாங்க என்ன செய்யணும் விளங்கிக்கணும். இது வந்து உலமாக்கள் எங்களுக்கு என்ன செய்யறாங்க, இது ஒரு நிர்பந்தத்தின் போது அதாவது இதை பயன்படுத்த வேண்டுமே அல்லாமல் எடுத்தெடுப்புக்கு வந்து முஸ்லீம் பெண்களை வைத்து விட்டு நாங்க அந்த பெண்களுக்கு வந்து போயிடக்கூடாது, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படியான அந்த யூத கிறிஸ்தவ பெண்களால் முடிப்பதால வந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளையும் வந்து உலமாக்கள் எங்களுக்கு என்ன செய்யல சொல்லி தருவதற்கு மறக்கல. அந்த யூத கிறிஸ்தவர்களால ஏற்படக்கூடிய அந்த தீங்குகள், அந்த யூத கிறிஸ்தவ பெண்களால் பெண்களை முடிப்பதனால் ஏற்படக்கூடிய தீங்குகளை சொல்வதற்கு முன்னால் வந்து ஏனைய காஃபிரான பெண்களை முடிப்பதை பொறுத்தவரை வந்து இஸ்லாம் என்ன செய்யல ஒருபோதுமே வந்து எங்களுக்கு வந்து அனுமதி அளிக்கல என்பதை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், யாயுஹல்லதீன ஆமனு இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், அதாவது விசுவாசம் கொண்டவர்களே முஷ்ரிக்கானவர்கள் இந்த என்ன இணை வைக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கள் வந்து அசுத்தமானவர்கள் நஜசுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஃபலா தக்ரபு பாதா ஆமிஹிம் ஹாதா, அதாவது இந்த வருடத்துக்கு பின்னால வந்து என்ன ஹரத்துக்கு ஹரத்துடைய ஏரியால மக்காவில் வந்து மக்கா வெற்றிக்கு பின்னால் அல்லாஹ் இந்த வசனம் திறக்கிறான் சூரத்து தௌபாவுடைய 28 வசனம். இதுல சொல்றான் வந்து என்ன, காஃபிரானவர்கள் அனைவரும் வந்து என்ன அவர்கள் வந்து இணை வைக்கக்கூடிய அனைவரும் வந்து என்ன அந்த நஜஸ்னு சொன்னால் அசுத்தமானவர்கள், அவர்களை இந்த புனித பூமிக்குள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அனுமதிக்க கூடாது இந்த வருஷத்துக்கு பின்னால் அப்படின்னு சொல்றான். அப்ப இதுல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், யூத நசாராக்களை பிரித்து சொல்லல, அவங்களையும் சேர்த்துத்தான், முஸ்லீம் அல்லாத அனைத்து காஃபிர்களும் யாராக இருந்தாலும் கூட இதுல வருவாங்க. அப்ப என்ன வந்து யூத கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில வந்து அவங்களும் வந்து என்ன அசுத்தமானவர்கள் தான், ஆனாலும் கூட இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கின்றன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது ஒரு தேவை ஏற்படும் பொழுது இந்த மாதிரி யூத கிறிஸ்தவ பெண்ணை வந்து முடிப்பதற்கான அனுமதியை வழங்கி இருக்கின்றது, ஆனால் இந்த அனுமதி வந்து பொதுவான அனுமதி, எப்ப வேணாலும் முடிச்சுக்கலாம் எப்படி வேணாலும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யக்கூடாது அதை வந்து எடுத்து வரக்கூடாது. இந்த மாதிரியான வசனங்களை நாங்க என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கணும் என்று சொன்னால் இப்படியும் தடைகள் இப்படி இஸ்லாம் வந்து என்ன செய்யறது முஸ்லீம் அல்லாதவர்களை அதாவது யூத கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம் அல்லாதவர்களை தான் பார்க்கணும். இது சொல்ல இன்னொரு வசனத்தை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் சூரத்துல் பையினா லம் யக்குன் அல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாப் என்று வரக்கூடிய அந்த வசனத்துல வந்து அல்லாஹ் தஆலா அஹ்லுல் கிதாபையும் வல் முஷ்ரிக்கீன் முஷ்ரிக்கீன்களையும் ஒன்றாக இணைத்து தான் சொல்றான், அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் காஃபிர்களும் இணை வைக்கக்கூடிய ரெண்டு பேரும் இணைத்து தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அவங்க ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரும் வந்து கஃபரு அவர்கள் காஃபிரானார்கள் அவர்கள் அல்லாஹ்வை வந்து சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே வந்து இவர்கள் எப்படி இவர்கள் காஃபிராகிறார்கள் எப்படி இவர்கள் அசுத்தமாகிறார்கள் சொன்னால் இவர்கள் இந்த சிலைகளை வணங்குவனூடாக சிலை வணக்கத்தை இவர்கள் உயிர்ப்பிப்பதனூடாக இவர்கள் அசுத்தமானவர்களாக கருதப்படுகிறார்கள். எனவே இந்த சிலை வணக்கத்தை விட்டு நாங்கள் தூரமாக வாழ்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதனால் தான் இஸ்லாம் என்ன செய்கின்றது இந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஓபனாக அதாவது எப்படி வேணாலும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வைத்து இல்லை என்பதை வந்து நாங்கள் நினைக்கிறோம்.